رب العالمين نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله خيرا عند الله خيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم
அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலாவின் பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அப்புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹ்வுக்கு தபாரக வதஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் முத்தகீன்கள் நல்லோர்கள் நம் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக வதஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மகபிரத்தும் உண்டாவதாக வேண்டினேன். பின்னால் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையில வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்குவாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக வதஆலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ, அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக வதஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அவ்வாறான தீய செயல்களிலிருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தன் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக வதஆலா இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு பல எண்ணற்ற அருள்களை நிஅமத்துக்களாக வழங்கியிருக்கிறார். ஒரு சாலிஹான தாய்க்கும் தகப்பனுக்கும் நாம் பிள்ளைகளாக பிறந்ததே இந்த உலகத்திலே நாம் பெற்ற பெரும் பாக்கியம்தான். நமக்கு ஒரு அழகான மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறான். கணவன் மனைவியாக வாழ்ந்தோம். அந்த கணவன் மனைவி என்ற வாழ்க்கையின் பேராக அல்லாஹ் தந்தது சாலிஹான குழந்தை பாக்கியங்கள். இப்படியாக உலகத்தில் நாங்கள் எண்ணிக்கொண்டே சென்றால் எங்களுடைய முயற்சிதான் களைப்படைந்து வீணாகுமே ஒழிய இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிற நியமத்துக்களை எண்ணி முடிக்கவும் முடியாது, கணக்கு பார்க்கவும் முடியாது. எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிற நியமத்துக்கள் வியாபித்து செறிந்து காணப்படுகிறது. எனவே ஒரு முஸ்லீமினுடைய மூச்சும் ஒவ்வொரு பேச்சும் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்யக்கூடிய நன்றி செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் காலையிலே கண்விழிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அல்லாஹுவை புகழ்ந்த நிலையிலே கண்விழிக்கும் போது அன்றைய நாள் அவனுக்கு நீடேற்றம் உள்ள நன்ன நாளாக அமைகிறது. காலையிலே கண்விழித்த அந்த மனிதன் அல்லாஹுடைய பெயரோடு கண்விழிக்கிறான், அல்லாஹுவை புகழ்கிறான். அன்றைய நாள் அவனுக்கு சுபஹனுடைய தொழுகையோடு ஆரம்பிக்கிறது. அன்றைய நாள் அவனுக்கு ஈடேற்றம் உள்ள நன்னாளாக அமைகிறது. இதே போன்றுதான் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில், காலையாக இருக்கலாம், மாலையாக இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், கூட்டோடு இருக்கலாம், இப்படியாக வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், இன்னல்கள், சந்தோஷங்கள் இப்படியெல்லாம் மாறி மாறி வருகின்ற போது எதனை பார்த்தாலும் எச்சந்தர்ப்பத்திலும் ஒரு முஸ்லிமான அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சுக்கூர் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். இவற்றையெல்லாம் பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையே ஆச்சரியமானது. ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கை ஆச்சரியமானது, ஏன் தெரியுமா? அவனுக்கு நலவு ஏற்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்கிறான். அவனுக்கு வாழ்க்கை ஏதாவது ஷர்ரு, கஷ்டம், துன்பம், ஆபத்து, பிணி ஏற்பட்டாலும் இதனை நினைத்தும் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறானே. ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையே ஆச்சரியம் தான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகத்திலே வாழக்கூடிய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு பல நியமத்துக்களை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னதை போல நாங்கள் ஆகரத்துடைய நிரந்தரமான பயணத்தை நோக்கி பயணிக்க காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட சமுதாயங்களில் நாங்கள் ஹைர உம்மத்தாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களை ஏன் ஹைர உம்மத், சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? உங்களிடத்தில் இரண்டு விசேஷமான பண்புகள் இருக்கின்றன. ஒன்று, நல்லவற்றை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், பாவமான காரியங்களிலிருந்து மக்களை தடுக்கிறீர்கள். இந்த இரண்டு தன்மைகளும் உங்களிடத்தில் இருப்பதன் காரணமாகத்தான் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே ஹைர உம்மத்தாக பிறந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நாளை கியாமத்திலும் நல்ல ஒரு மனிதனாக அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டுமா இல்லையா? ஹைர உம்மத்திலே பிறந்த நாம் எவ்வாறு ஒரு ஷர்ரான கெட்ட உம்மத்தாக நாளை மறுநிலை அல்லாஹ்வை சந்திக்க முடியும்? அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ தத்துகாதீ வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்ட முஃமின்களே, விசுவாசிகளே, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை முழுமையாக பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் பேசுகின்றவற்றை அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு, தக்குவாவோடு நீங்கள் அல்லாஹுடைய அச்சத்தோடு உலகத்திலே வாழ்ந்து கொள்ளுங்கள். வாழ்ந்து உலகத்திலே மரணிக்கின்ற நேரத்திலே வலா தமூதுன்ன இல்லா வஅந்தும் முஸ்லிமூன், முஸ்லீமாகவே மரணித்துக் கொள்ளுங்கள், முஸ்லீம் அல்லாத நிலையில் யாரும் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா உறுதியான ஒரு வார்த்தையை அங்கே பிரயோகிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்றால் உலகத்திலே வாழ்வது எமக்கு ஒன்றும் கஷ்டமான சிரமமான காரியம் அல்ல. வாழ்க்கையை முடித்துவிட்டு நாம் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நம்முடைய இறுதி பயணத்தின் போது நம்முடைய இறுதி மூச்சு எப்படி அமையப் போகிறது, அமைய வேண்டும் என்பதனை பற்றித்தான் நாங்கள் ஆழமாக அகலமாக சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் மற்ற மக்களோடு அன்பாக, ஆதரவோடு, நற்குணத்தோடு பழகுகின்ற போது இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் எங்களிடத்தில் பல கேள்விகளை கேட்பான், பல கேள்விகளை அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பான். அதில் ஒரு கேள்வி என்ன தெரியுமா? அடியானே, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்பான். அடியான் கேட்பான், யா அல்லாஹ், உனக்கு பசி இருந்ததா, நீ பசியோடு இருந்தாயா? அல்லாஹ் சொல்லுவான், ஆமாம், என்னுடைய அடியார்கள் எத்தனையோ மக்கள் பசியோடு பட்டினியோடு வாடிக்கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு நீ உணவளித்திருந்தால், அவர்களுடைய பசியை பட்டினியை கஷ்டத்தை துன்பத்தை நீ போக்கி இருந்தால், அவர்களுக்கு நீ உதவி செய்திருந்தால், அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பாயே அடியானே, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே. இந்த கேள்வியை நாளை கியாமத்திலே அல்லாஹ் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்க இருக்கிறார். இரண்டாவது அல்லாஹ்வுடைய கேள்வி என்ன தெரியுமா? நான் நோயாளியாக இருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லையே. அடியான் ஆச்சரியத்தோடு கேட்பார், நீ உனக்கு நோய் இருந்ததா, நீ நோயாளியாக இருந்தாயா? அல்லாஹ்வுடைய கேள்விக்கு அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், உனக்கு நோயும் நொம்பலங்களும் இருந்ததா? அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய அயல் வீட்டுக்காரர்கள், உன்னுடைய தெருவிலும் உன்னுடைய மஹல்லாவிலும் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருந்த எத்தனையோ மக்கள், நோயாளிகளாக கஷ்டத்தோடு பல சிரமங்களோடு வாழ்ந்தார்களே, அவர்களுக்கு நீ உதவி செய்யவில்லை, அவர்களை நீ நலம் விசாரிக்கவில்லை, அவர்களுடைய நோயிலே நீ பங்கெடுத்து அவர்களுடைய கஷ்டத்திற்கு நீ உதவவில்லையே. அந்த நோயாளியை நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பாயே அடியானே என்று அல்லாஹு தஆலா இந்த கேள்வியை கேட்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா மூன்றாவதாக எங்களிடத்தில் கேட்கின்ற கேள்விதான், நான் மாற்று உடை இல்லாமல் இருந்தேன், ஆடை இல்லாத மனிதனாக இருந்தேன், நீ எனக்கு ஆடை அணிவிக்கவில்லையே. அல்லாஹுடைய இந்த கேள்வியை ஆழமாக சிந்திப்பார்கள். யா அல்லாஹ், உனக்கு ஆடைகள் தேவைப்பட்டதா? எத்தனையோ அடியார்கள் மாற்றுடை இல்லாமல் சுற்றித் திரிந்தார்கள், அவர்களுக்கு நீ கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டிருப்பாய் என்று அல்லாஹு தஆலா இந்த மூன்று பிரதான கேள்விகளையும் நம் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்க இருக்கிறார். நாம் எல்லாம் ஆழமாக சிந்தித்த ஒன்று தொழுகையை பற்றி அல்லாஹ் கேட்பான். ஜகாத் கொடுத்தாயா இல்லையா என்பதை பற்றி அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்க இருக்கிறார். பெற்றோர்களோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டாயா என்பதை பற்றி, பெற்றோர்களுடைய விடயத்திலே எங்களை பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறார். எங்கள் மனைவி பிள்ளைகளுடைய விடயத்திலே அல்லாஹ் எங்களை கேட்க இருக்கிறார். எங்கள் அயல் வீட்டார்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹக்கு உரிமைகளை சரியாக முறையாக நிறைவேற்றினாயா என்பதை பற்றி அல்லாஹ் கேட்க இருக்கிறார். பரவலாக மிம்பர் மேடைகளிலும் ஆங்காங்கே பேசப்படுகின்ற பேச்சுக்களிலும் பயான்களிலும் இந்த ஹதீஸ்களை நாங்கள் அதிகமாக கேட்டிருக்கிறோம். இதற்காகத்தான் நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அமலுடைய விடயத்தில் நாம் தலையாய பிரதான அமல்களாக இவைகளைத்தானே பார்த்திருக்கிறோம். இந்த மூன்று வினாக்களுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய சமூகத்திற்காக, நம்முடைய அயல் வீட்டுக்காரருக்காக, நம்மை சார்ந்து வாழுகின்ற மக்களுக்காக, ஏனைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக நாம் எப்போது வாழ்வோமோ அப்போதுதான் இந்த மூன்று பிரதான வினாக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்திலே நம்மால் பதில் சொல்ல முடியும். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருந்து சில சஹாபாக்களோடு செல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த சஹாபியோ மரண தருவாயிலே சக்கராத்திலே இருக்கிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய தோழர்களும் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த சஹாபி மரண தருவாயிலே இருக்கிறார். அந்த சஹாபி சொல்லுகிறார், லைதஹு கான காமிலா. பத்து வேளையிலே சொல்லுகிறார், லைதஹு கான ஜதீதா. மூன்றாவதாக சொன்னார், லைதஹு கான பைதா. இந்த மூன்றினுடைய கருத்து என்ன என்ன சொல்லுகிறார்கள், அது முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா, அது புதியதாக இருந்திருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா. இந்த மூன்று வார்த்தைகளையும் அந்த சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள். சற்று வேளையிலே மரணித்து விட்டார்கள். ஜனாசாவுக்குரிய கடமைகளை சஹாபாக்கள் செய்கிறார்கள். உறவினர்கள் ஜனாசாவுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜனாசாவுடைய கடமையை நாம் நிறைவேற்றி விடுவோம், ஜன்னத்தில் பக்கீலை நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு. சஹாபாக்களிடத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அந்த சஹாபி மரண தருவாயிலிருந்து இந்த மூன்று வார்த்தைகளையும் சொன்னாரே, அதனுடைய கருத்தின் ஆழம் உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அவர் சொன்ன மூன்று வார்த்தைகளுடைய கருத்துக்கள் எமக்கு புலங்கவில்லை, அதனுடைய கருத்துக்களை நீங்களே சொல்லுங்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் சொன்னார், லைதஹு கான காமிலா, அது முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா. இந்த சஹாபி அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற போது ஒரு பசியோடு ஒரு ஏழை வருகிறார். கதவை தட்டி சொன்னார், என் அருமை தோழரே, நான் மிகவும் பசியோடு உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஏதாவது இருந்தால் எனக்கு உண்ண கொடுங்கள், என்னுடைய பசியை போக்குவதற்காக உங்களால் ஏதாவது ஒன்றை தந்து என்னுடைய பசியை போக்குவதற்கு ஒரு உணவு இருந்தால் எனக்கு தாருங்கள், நான் உண்டு என்னுடைய பசியை போக்கிக் கொள்ளுகிறேன், கடுமையான பசியோடு நான் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன். தன்னுடைய கையிலோ ஒரே ஒரு ரொட்டி தான் இருந்தது. அந்த ரொட்டியை சரிபாதியாக உடைத்து பிரித்து தனக்காக பாதியை வைத்துக் கொண்டு மிகுதி பாதியை வந்திருக்கின்ற ஏழையுடைய கையிலே, மிஸ்கினுடைய கையிலே அந்த சஹாபி அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபியினுடைய பசியை போக்குவதற்காக கொடுத்தாரே பாதி ரொட்டி, அந்த ரொட்டியை கொடுத்ததற்காக அர்ஷுடைய ரஹ்மான் அந்த சஹாபியுடைய அந்த பசியை போக்குவதற்காக கொடுத்த நிகழ்வை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். பசியோடு வந்த மனிதனுக்காக தன்னுடைய கையில் இருந்தவற்றை தனக்கு பாதியை வைத்துக் கொண்டு அந்த சஹாபிக்கு நிகழ்ச்சி பாதியை கொடுத்ததன் காரணமாக அல்லாஹ் இந்த நிகழ்வை பார்த்து சந்தோஷம் அடைந்தான். இதன் காரணமாக சுவனத்திலே ஒரு அழகான மாளிகையை அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். சக்கராத்தில் இருந்த மனிதன் அந்த சுவனத்தை கண்களால் பார்த்து ரசிக்கிறார், கவலைப்படுகிறார். லைத்தஹூக்கான காமிலா, பாதி ரொட்டியை கொடுத்ததற்கே இப்பேற்பட்ட உயர்வான சுவனத்தை அல்லாஹ் எனக்கு தருகின்றான் என்றால், அந்த ரொட்டியை நான் முழுமையானதாக அந்த ஏழைக்கு கொடுத்திருந்தால் என்னுடைய சுவனத்தினுடைய அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்திருக்கும். கொடுத்ததை கவலைப்படுகிறார், கொடுத்தார் போதாது என்று கவலைப்படுகிறார். சுவனம் கிடைத்தது, இந்த சுவனத்தை விட மேலான சுவனத்தை நாம் அடைந்து கொண்டிருந்திருச்சியே என்று கவலைப்படுகிறார். அந்த சஹாபிதான் இந்த சக்கராத்திரை இந்த வார்த்தையை சொன்னார் என கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக சொல்லுகிறார், லைத்தஹு கான ஜதீதா, அது புதியதாக இருந்திருக்க கூடாதா. இந்த சஹாபி இப்படித்தான் ஒரு நாள் வீட்டில் இருக்கின்ற போது ஒருவர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், எனக்கோ மாற்று ஆடை இல்லை, என்னிடத்தில் இருப்பதோ ஒரே ஒரு ஆடை தான், எனக்கு ஏதாவது உடுத்த உடுதுணி தாருங்களேன். இந்த சஹாபியிடத்தில் இருந்ததோ கந்தலான கிழிந்த பல தையல்கள் போடப்பட்ட ஆடைகள் தான் இருந்தது. இவர் யோசிக்கவில்லை நாம் யோசிப்பதை போல. நாம் என்ன யோசிப்போம், நம்மிடத்தில் இருப்பதை எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது, அதை பழையதாகிவிட்டதே, கிழிந்ததாக ஆகிவிட்டதே, நாம் பல்வேறுபட்ட தரங்களிலே நேரங்களில் நாம் பாவித்து விட்டோமே. இப்படித்தான் நாம் அற்ப சொற்ப காரணங்களை வைத்து கொடுக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருப்போம். கொடுக்கவும் மாட்டோம், நாம் உடுத்தவும் மாட்டோம். காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய காலங்களும் செல்ல அப்படியே தூக்கி நாங்கள் வீசி விடுவோம், யாருக்கும் பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும். அந்த சஹாபி அவர்கள் அப்படி யோசிக்கவில்லை. கிழிந்த ஆடையாக இருந்தால் என்ன, தையல்கள் போடப்பட்ட ஆடையாக இருந்தால் என்ன, என்னுடைய கையில் இருப்பதைத்தானே இவர் கேட்கிறார். தன்னுடத்தில் இருந்தவற்றை அந்த சஹாபியுடைய கையிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு செல்லுகிறார். பழைய கந்தலான கிழிந்த ஆடையாக இருந்தாலும் மற்றவனுடைய அவுரத்தை மானத்தை மறைப்பதற்காக கொடுத்து உதவியதற்காக அல்லாஹ் அந்த நிகழ்வை பார்த்து சந்தோஷம் அடைந்தான். அதற்காக சுவனத்திலே ஒரு அழகான அந்தத்தை அந்த மனிதன் சக்கராத்திலே இருந்து காணுகிறான். இப்போது சொல்லுகிறான், என்னிடத்திலே இருந்த அழகான ஆடைகள் அல்ல, பழைய ஆடைகளைத்தான் நான் கொடுத்தேன். அதற்கே அல்லாஹ் சுவனத்திலே இப்பேற்பட்ட உயர்வான மாளிகையை தந்திருக்கின்றான் என்றால், நான் கொடுத்தது புதிய ஆடைகளாக இருந்திருந்தால் என்னுடைய சுவனத்தினுடைய அங்கத்துக்கள் எவ்வளவாக உயர்ந்திருக்கும் என்று அந்த சஹாபி அவர்கள் கூறுகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார், லைத்தஹு கான பஈதா, நான் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா. இந்த சஹாபி அவர்கள் ஒரு நாள் மதீனத்துடைய மண்ணிலே நடந்து செல்லுகிறார்கள். ஒரு வயோதிபர், எழுந்து நடக்க முடியாத ஒரு வயோதிபர் இந்த சஹாபியை அழைக்கிறார். என் அருமை மகனே, என்னால் எழுந்து நடக்க முடியாது, என்னுடைய வீட்டுக்கு நான் செல்ல வேண்டும், எனக்கு வழித்துணைக்கு ஏதாவது உன்னால் உதவி செய்ய முடியுமா, என்னை கொஞ்சம் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து செல்ல முடியுமா. இந்த சஹாபி அவர்கள் அந்த வயோதிபரை தன்னுடைய தகப்பனை போல தன்னுடைய நெஞ்சகத்தோடு அணைத்துக் கொள்ளுகிறார்கள். தன்னுடைய அவருடைய வீடு வரைக்கும் அழைத்துச் செல்லுகிறார்கள், உதவி செய்கிறார்கள். அவருடைய வீடோ அருகாமையில் அண்மையில் தான் இருந்தது, வீட்டில் விட்டு விட்டு உதவி செய்து விட்டு வந்து விட்டார்கள். எழுந்து நடக்க முடியாத அந்த வயோதிபருக்கு உதவி செய்ததன் காரணமாக இந்த செயலை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான், மகிழ்ந்தான். அதற்காக சுவனத்திலே ஒரு அழகான இடத்தை அந்த அடியானுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த இடத்தை சக்கராத்தில் வைத்து அல்லாஹ் காட்டுகிறான். அந்த மனிதர் சஹாபி சொல்லுகிறார், லைத்தஹு கான பஈதா, நான் அழைத்து சென்றது அந்த வயோதிபரை இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருக்க கூடாதா, கொஞ்ச தூரம் அழைத்து சென்றதற்கே இப்பேற்பட்ட சுவனத்தின் மாளிகை அல்லாஹ் எனக்கு அழகாக தயார்படுத்தி வைத்திருக்கின்றார் என்றால், அந்த வயோதிபருக்கு நான் செய்த அழைத்து சென்ற தூரம் இன்னும் கொஞ்சம் தூரமாக இருந்திருந்தால் என்னுடைய சுவனத்தினுடைய பெருமானமே உயர்ந்திருக்குமே என்று அந்த சஹாபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாளாண்ட நம்முடைய வாழ்க்கையில் நாம் எத்தனை சந்தர்ப்பங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வீடுகளாக இருக்கலாம், அயல் வீடுகளாக இருக்கலாம், நாங்கள் பயணங்கள் செய்யக்கூடிய வீதியோரங்களிலாக இருக்கலாம், நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடை தெருவுகளாக இருக்கலாம், சந்தைகளாக இருக்கலாம். இப்படியாக வாழ்க்கையின் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் மக்கள் பல்வேறுபட்ட தேவைகளோடு இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இவைகள் ஒன்றும் எங்களுடைய கண்களுக்கு தெரிவது கிடையாது, இவைகள் ஒன்றும் எங்களுடைய காதுகளுக்கு கேட்பதும் கிடையாது. ஏன், நாம் நமக்காக மாத்திரமே வாழக்கூடியவர்கள், நாம் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்கள் இல்லை என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் நமக்காக வாழ வந்த சமுதாயம் அல்ல, பிறர் நலனுக்காக வாழ வந்த சமுதாயம். நமக்காக வாழ்ந்த நபியுடைய உம்மத் அல்ல நாங்கள், பிறருடைய நலனிலும் பிறருடைய சிரிப்பிலும் சந்தோஷத்திலும் வாழ்ந்த நபியுடைய உம்மத்தாக வாழக்கூடிய நாங்கள் எங்களுடைய மரண தருவாயிலே நாளை ஒரு நாள் எங்களுடைய ஜனாதாவுடைய செய்தியை யாராவது ஒருவர் கேள்விப்பட்டால் அல்லாஹ் அவருக்கு ரஹமை செய்வானாக, ஒரு சீதேவியான நல்ல மனிதனை நாம் இழந்து விட்டோமே என இந்த உம்மத்தில் இருக்கின்ற நாலு பேர் கவலைப்படுகின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டுமே ஒழிய நம்முடைய மரணத்தை நினைத்து யாரும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடாது. இந்த பூமிக்கும் இந்த சமூகத்தினருக்கும் இந்த மஹல்லாவுக்கும் இந்த தெருவுக்குமே அநியாயமும் அட்டூழியங்களும் கஷ்டங்களும் கொடுத்து வந்த மனிதன் மரணித்து விட்டான், இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதி என்று யாரும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடாது. சிலர் இருக்கிறார்கள் தானுண்டு தன்னுடைய பாடுண்டு என்று வாழக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அயலவர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, பக்கத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் நமக்கு சுமத்தப்பட்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டிருந்த போது எங்களுக்கு நோய் ஏற்பட்டார், அவர்களுடைய துஆ பிரார்த்தனைகள் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் வரும். நாங்கள் ஒரு நாள் கபரிடப்பட்டு சந்தோக்கில் வைக்கப்பட்டார், அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். இல்லையா, தனி மனிதனாக இந்த உலகத்திலே மக்களை விட்டு நாம் ஒதுங்கி வாழ்ந்தால் ஓரமாகவும் ஒதுக்கத்திலும் நாங்கள் நாளை மறுமையிலும் நரகத்தை சென்றடைந்தாலும் அங்கும் தனிமையில் தான் நாங்கள் மக்களை சேராதவர்களாக இருப்போம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாதாவை கடந்து செல்லுகிறார்கள். அந்த மக்கள் அந்த மனிதனை பற்றி நல்ல அபிப்பிராயங்களை நல்ல விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுவிட்டு வஜபத் கடமையாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள். கொஞ்ச தூரம் செல்லுகின்ற போது இன்னும் ஒரு ஜனாசாவை நபி அவர்கள் காண்கிறார்கள், கடந்து செல்லுகிறார்கள். அந்த ஜனாசாவினுடைய பாவங்களையும் குறைகளையும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதலாவது ஜனாசாவை மக்கள் நல்ல விதமாக பேசினார்கள். நபி அவர்கள் மதிலேதும் சொல்லவில்லை, பதிலேதும் சொல்லவில்லை, அவருக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சற்று தூரம் கடந்து செல்லுகிறார்கள், இன்னொரு ஜனாசாவை காண்கிறார்கள், கடந்து செல்லுகிறார்கள். அந்த ஜனாசாவினுடைய வாழ்க்கையோ ஏற்றத்திற்கு மாற்றமானது. கருப்பு வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் அவனுடைய கெட்ட தன்மைகளையும் பாவமான பக்கங்களையும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டே சென்று வஜபத் அவருக்கு கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரை அணுகி கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த இரண்டு ஜனாசாக்களை நீங்கள் கடந்து சென்றீர்களே, இரண்டையும் பார்த்து வஜபத் கடமையாகிவிட்டது என்று சொன்னீர்களே, இதனுடைய கருத்துத்தான் விளக்கம்தான் என்ன நபியே நாயகமே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முதலாவது ஜனாசாவை நான் கடந்து வருகின்ற போது மக்கள் எல்லாம் இந்த மையத்தினுடைய வாழ்க்கை நலவுகளை பற்றி பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த நரவான வார்த்தைகளை வைத்து நல்ல அபிப்பிராயங்களை வைத்து அல்லாஹ்வும் அந்த மனிதனை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சுவனத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது ஜனாசாவை கடந்து செல்லுகின்ற நேரத்தில் அவனுடைய பாவங்களையும் குறைகளையும் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே அவனை கெட்டவன் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அல்லாஹும் அவனை கெட்டவனாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நரகத்தை வாஜிபாக்கி விட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் தான் மற்றவருக்கு சாட்சியாளர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே எங்களுக்கு சாட்சியாளர்கள் யார்? சப்புகளிலே எங்களுக்கு பக்கத்திலே வலப்பக்கமும் இடப்பக்கம் நிற்கக்கூடியவர்கள், எங்களுக்கு ஷாஹிதுகள் யார்? எங்களுடைய அயல் வீட்டுக்காரர்கள். எங்களுக்கு ஷாஹிதுகள் சாட்சியாளர்கள் யார்? எங்களுடைய மஹல்லாக்களில் வாழக்கூடியவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மரணிக்கின்ற வேளையில் கலிமாவை மொழிந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற வேளையிலே எங்களுடைய ஜனாசாவை சுமந்து செல்லுகின்ற மக்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹு மகஃபிர் லஹு வரஹம்ஹும், யா அல்லாஹ் இவருக்கு நீ ரஹமத் செய்வாயாக, இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று எங்களுடைய ஜனாசாவுடைய செய்தியை கேள்விப்பட்ட அத்தனை பேரினை கேட்கின்ற போது இரக்கமுள்ள ரஹ்மான் எங்களுடைய சுவனத்தினுடைய இருப்பிடத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். மாற்றமாக எங்களுடைய மௌத்தை நினைத்து நாலு பேர் நிம்மதி அடைகிறார்களா? அந்த அளவுக்கு ஒரு அநியாயமான கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் நாம் பாரம் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா? நாலு பேர் எங்களை பற்றி கெட்ட வார்த்தைகளையும் தவறான பேச்சுக்களையும் பேசுகின்ற போது அவர்களுடைய வார்த்தையை வைத்து அல்லாஹ் எங்களுக்குரிய நரகத்தின் இருப்பிடத்தை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் என்பதனை இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால் தான் அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான், உங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் முற்படுத்தி உங்களுடைய மறுமையின் வாழ்க்கைக்காக நன்மைகளை சேமித்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் என்ன என்ன நலவுகளை நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிறீர்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் உங்களுடைய பெயரிலே சேமித்து வைத்து கைகளுக்கு திரும்ப தர இருக்கிறான். எப்படி தெரியுமா? மகத்தான கண்ணியமான கூலிகளாக, குறையில்லாம நிரப்பமான கூலிகளாக அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப தந்து விடுவான். உலகத்திலே உங்களுக்காக நீங்கள் வாழாதீர்கள், மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் வாழ்க்கையிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாகும், மறுமையுடைய ஆகரத்துடைய பயணங்கள் சிறப்பாகும் என்பதனை இந்த அல்குர்ஆனுடைய வசனங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றன. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் நலவுகளை மக்கள் பேச வேண்டுமா? நாலு பேருக்கு நாங்கள் நல்லவன் என்று நம்மை அடையாளப்படுத்துவதும், அல்லாஹ்வுடைய அடியான் தான் என்பதனை நான் இந்த பூமியிலே நிரூபிப்பதும், பல அமல்கள் இருந்தாலும் பிரதான கடமையாக தொழுகை இருக்கிறது. தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், அடிக்கடி ஒரு மனிதனை மஸ்ஜிதிலே நாம் பார்க்கின்ற போது அவன் ஒரு உண்மையான முஃமின் என்பதற்கு அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே தொழுகை இல்லையோ அவனுடைய வாழ்க்கை உலகத்திலும் கஷ்டத்திற்குரியது, நஷ்டத்திற்குரியது, நெருக்கடியான வாழ்க்கைக்குரியது, ஆகிரத்திலும் அவருக்கு கிடைக்கின்ற தண்டனைகள் பலவிதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில், என்னுடைய சமூகத்தில் இருக்கின்ற சுத்த முனாபிக்கீன்கள், நயவஞ்சகர்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்திலே கேட்கிறார்கள், முனாபிக்கீன்களுடைய அடையாளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னாலும், இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கின்ற சுத்த முனாபிக்கீன்கள் யார் தெரியுமா? யார் ஒருவருக்கு சுபஹ் தொழுவதும் இஷா தொழுவதும் கஷ்டமாக இருந்து அந்த தொழுகையை விட்டு விடுகிறாரோ, இஷாவும் சுபஹும் யாருக்கு தவறி விடுகிறதோ, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்திலே சுத்த முனாபிக்கீன்கள், நயவஞ்சகர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் இந்த முனாபிக்கீன்களை பற்றி என்ன சொல்லுகிறான்? முனாபிக்கீன்கள் நாளை கியாமத்தில் எங்கிருப்பார்கள் தெரியுமா? நரகத்தின் ஆழத்திலே கடுமையான வேதனைக்கு உட்படுத்தப்படக்கூடியவர்கள் முனாபிக்கீன்கள் என்று அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நான் முஸ்லீமாக வாழ்கிறேனா, அல்லது முனாபிக்காக வாழ்கிறேனா, அல்லது நான் ஒரு காபிராக வாழ்கிறேனா என்பதனை தீர்மானித்து அடையாளப்படுத்துகின்ற ஒரு தலையாய பிரதான கடமை தான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நிச்சயமாக நாளை மர்மையை நோக்கி நாங்கள் பயணிக்கின்ற எங்களுடைய இறுதி பயணத்தின் போது நாலு பேர் எங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவார்கள் என்பதற்கு எந்த விதமான சந்தேகம் கிடையாது. வாழ்க்கையில் எஞ்சியிருக்கின்ற காலங்களை சரியாக முறையாக பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைகளை எடுத்து வாழ முயற்சி செய்வோமாக. அதற்கு எல்லாமல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள், முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் மன்னித்தல்வாயாக. எங்களிடையே இருக்கின்ற நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்த மன்னர்களை வாழ்கின்ற அந்த மருமகன்களுக்கு யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக. நமது நாட்டு முஸ்லீம்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் உன்னுடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் யா அல்லாஹ் நீ கொடுத்தல்வாயாக. உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் உன்னை சுஜூது செய்து அமல் செய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்தின் ஈமானிய பக்குவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததியினர் நல்ல மக்களை யா அல்லாஹ் சாட்டி வைப்பாயாக. எங்கள் தொழில் துறவுகளில் பறக்கத்தை நிம்மதி ராகத்தை உண்டாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த வருடம் புனிதமான ஹஜ்ஜுடைய கடமைக்காக யார் யாரெல்லாம் செல்லுவதற்கு ஆயத்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுடைய பயணத்தையும் அவர்களுடைய பயணத்தினுடைய ஏற்பாடுகளையும் கபூல் செய்வாயாக. அவருடைய ஹஜ்ஜை ஹஜ் மபரூரானதாக நிறைவேற்ற யா அல்லாஹ் உடலில் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தல்வாயாக. நாட்டுக்கும் வீட்டுக்கும் சந்தோஷமான நிலையில் பாதுகாப்போடு வந்து சேர யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. அந்த புனிதமான ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக யார் யாரெல்லாம் துஆவோடு நல்ல ஆசை ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ மௌத்துக்கு முன்னால் அந்த அருந்தரும் பாக்கியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ கொடுத்தல்வாயாக. எங்கள் துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆஹிர துஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.